நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் டாக்டர் கிருஷ்ணா, வணக்கம் டாக்டர் ராஜேஷ் கண்ணன், உங்கள் இருவருக்கும் வணக்கம்.
வணக்கம் செல்வி.
வணக்கம் செல்வி.
விக்டோரியா, சவுத் ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல்ஸ் மற்றும் குயின்ஸ்லாண்டில் தற்போது பரவி வரும் ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வைரஸ் தொற்று பற்றி பேசுவதற்காக நாம் கூடியிருக்கிறோம். அந்த வகையில் முதலில் டாக்டர் கிருஷ்ணா உங்களிடமிருந்து ஆரம்பிக்கின்றேன். ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வைரஸ் தொற்று பற்றி முதலில் விளங்கப்படுத்துங்களேன்.
ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வைரஸ் ஒரு புதிய வைரஸோ ஒரு புதிய வருத்தமோ இல்லை, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உலகம் முழுதும் இது இருக்கிறது, பல பகுதிகளில் இது இருந்து கொண்டிருக்கிறது, இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் பல பகுதிகளில் இது தற்சமயம் அதன் எண்ணிக்கை கூட வந்திருக்கிறபடியால் எல்லோருக்கும் அது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கின்றது. இது ஆஸ்திரேலியாவில் 1990 கூட டொரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலண்ட்ல கண்டுபிடித்தார்கள். மோஸ்ட்லி அதை கண்டுபிடிச்சது வந்து பிக்ஸ்ல இருந்தது தான் கண்டு, அதாவது பன்றிகளின் பிளட்ல இருந்துதான் கண்டுபிடித்தார்கள். அவர்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தபடியால் அது ஆஸ்திரேலியாவில் பரவாமல் இருந்தது.
அப்படி என்றால் டாக்டர், இப்பொழுது கூடுதலாக பல மாநிலங்களுக்கு இது பரவுவதற்கு என்ன காரணம்?
இது இப்பொழுது பரவுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த கிளைமேட் சேஞ்ச், அதாவது இந்த மழை வெள்ளம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றபடியால் இந்த நுழம்புகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகின்றது. இது நுழம்பினால் பரவுறபடியினால் இந்த மழை வெள்ளத்தின் காரணமாக தான் இந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகிறது.
டாக்டர் ராஜேஷ் கண்ணன், நீங்கள் கூறுங்கள், இந்த வைரஸ் எப்படி பரவுகிறது, அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கள்.
டாக்டர் கிருஷ்ணா சொன்ன மாதிரி இந்த ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் என்பது ஒரு அரிதான ஆனால் சில வேளைகளில் மிகவும் பாரதூரமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய நோயாகும். அது எப்படி பரவுகிறது என்று சொன்னால், டாக்டர் கிருஷ்ணா சொன்ன மாதிரி இந்த மோஸ்கிட்டோ அதாவது நுழம்புகள், கியூலெக்ஸ் வகையை சார்ந்த நுழம்புகள் பன்றியில் வைரஸ் வந்து கூடுதலாக பன்றி அல்லது ஓட்டர் பேர்ட் அதுலதான் கூடுதலாக மல்டிப்ளை பண்ணும். இந்த மோஸ்கிட்டோ வந்து அந்த பன்றிகளை கடிக்கும் பொழுது அல்லது ஓட்டர் பேர்ட் கடிக்கும் பொழுது இந்த வைரஸ் நுழம்புகளுக்கு சென்று அந்த நுழம்பு மனிதர்களை கடிக்கும் போது இந்த மனிதர்களுக்கு பரவுகின்றது. மனிதர்கள் வந்து ஒரு தற்செயலான கோஸ்டாகத்தான் இருப்பார்கள், அதாவது மனிதர்கள் இருந்து இன்னொரு மனிதருக்கு நுழம்பு மூலமோ அல்லது பன்றி வெச்சிகளை சாப்பிடுவதன் மூலமோ இது பரவலாம்.
அப்படி என்றால் ஒருவரிடமிருந்து, ஒரு மனிதர் ஒருவரிடமிருந்து இந்த ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் தொற்று இன்னொரு மனிதருக்கு பரவாதா?
பரவ மாட்டுது. ஏனென்றால் அந்த வைரஸின் சைக்கிள் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த வைரஸ் அதுதான் அதன் எண்ட், அதுக்கு பிறகு அது பரவ சான்ஸே இல்லை. அதோட அது எங்களோட ஹியூமன் பாடியில மல்டிப்ளை பண்ண, அதாவது கூடாது என்றபடியா அதோட அது முடிந்துடும். அதனால் ஒரு நாளும் ஒரு மனித உடம்புல இருந்து இன்னொரு மனித உடம்புக்கு ஒரு உடம்பு கடித்து என்னட்ட கடிச்சிட்டு உங்களுக்கு கடித்தால் அது என்ன உங்கள்கிட்ட வராது.
இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் நமது உடலில் தோன்றும் அறிகுறிகள் என்ன என்று விளங்கப்படுத்துங்கள். அதோடு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டால் மரணம் ஏற்படுமா?
இந்த வைரஸ் நார்மலி அதிகமான ஆட்களுக்கு பெரிய பாரதூரமான விளைவுகள் இல்லை. சிறிதாக காய்ச்சல் காயலாம், அல்லாட்டி ஒரு மூக்கடைப்போ அல்லாது ஒரு கோல்ட் சிம்டம்ஸ் ஆமோ இருந்து மாறிவிடும். ஒரு 100 பேரை எடுத்தா ஒரு விதமான ஆட்களுக்கு இது கடுமையான விளைவுகளை உண்டாக்குற சாத்தியம் இருக்கிறது. அதாவது 5 வயசுக்கு கீழே அல்லாது முதிர்ந்தவர்களுக்கு இது பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரலாம். அப்படியான சிம்டம்ஸ் என்றால் கடுமையான காய்ச்சல், சரியான தலையடி, திருப்பி திருப்பி சக்தி போகுதல், சில பேருக்கு வலிப்பு குணம் அதாவது ஃபிட், சில பேருக்கு தங்களுக்கு எங்கே இருக்கிறேன்னு தெரியாது அதாவது டிஸ்ஓரியன்டேஷன் என்று சொல்லுவோம், இன்னும் சில பேருக்கு கோமா ஸ்டேஜஸுக்கு போறதுக்கும் சான்சஸ் அது. என்செஃபலைட்டிஸ் என்று வந்தது காரணமே இது வந்து பிரெயினை தாக்கக்கூடிய ஒரு ஹியூமன் மூளையை தாக்கக்கூடிய பாரதூரமான விளைவுகளை இது தரக்கூடிய நோயாயும் வரலாம். அப்ப மரணம் வர சான்ஸ் இருக்குது, ஆனால் அந்த சான்சஸ் வந்து சரியான குறைவு.
இந்த நோய் நமக்கு ஏற்படாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா டாக்டர் ராஜேஷ் கண்ணன், நீங்கள் கூறுங்கள். இதற்கான தடுப்பூசி எதுவும் இருக்கிறதா, அதை நாம் அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டுமா, அதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கள்.
இந்த நோயிலிருந்து பாதுகாப்பதற்கு பல வகைகள் இருக்கின்றன. நீங்கள் கேள்வியில் கேட்டிருந்தீர்கள், தடுப்பூசிகள் இருக்கின்றன. அதை நாங்கள் சொல்லியிருந்தோம், இது ஒரு முழம்பால் பரவுகின்ற நோய் என்ற படி. முழம்பு கடியிலிருந்து எம்மை பாதுகாப்பதன் மூலம், அதாவது கியூலெக்ஸ் முழம்பு கடியிலிருந்து என்னை பாதுகாப்பதன் மூலம் இதை பரவாமல் தடுக்கலாம். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், இதில் கூடுதலாக இப்போ கிழக்கு ஆஸ்திரேலியா மாநிலங்களை பொறுத்தவரை, நியூ சவுத் வேல்ஸ், குயின்ஸ்லேண்டு, சவுத் ஆஸ்திரேலியா, விக்டோரியா மாநிலங்களில் இப்போ பிப்ரவரி கடைசியில் இருந்து இது கூடுதலாக வந்திருக்கிறது. அதாவது 17 நம்பர் கிட்ட வந்திருக்கிறேன் நினைக்கிறேன், 14ஆம் தேதி. அதில் 2 இறப்புகளும் நடந்திருக்கின்றது. ஏற்கனவே டாக்டர் கிருஷ்ணா சொல்லியிருந்தார், சின்ன பிள்ளைகளையும் வயது போனவர்களும் தாக்கம் கூடுதலாக இருக்கலாம். அதோடு இது அரிதாக வருகின்ற நோயாக இருந்தாலும் ஒரு விதமானவர்களுக்கு தான் இந்த நோய் கூடுதலாக நோய் வரும். அவர்களில் 30% வந்து இறப்புக்கு போகலாம். ஆகவே ப்ரிவென்ஷன், தடுப்பு தான் ஒரே ஒரு முறை. அப்போ நுழம்பு கடியிலிருந்து பாதுகாப்பதற்கு நாங்கள் வெளியில் போகும் பொழுது, அல்லது பன்றி வேலை செய்கின்றவர்கள், அதாவது பிக் ஃபார்ம்ஸ் இருக்கின்ற பகுதிகளில் இருப்பவர்கள் எல்லாம், அல்லது நீங்கள் ரீக்ரியேஷன் ஆக்டிவிட்டீஸுக்கு, அதாவது நீங்கள் எங்கேயாவது ஹைக்கிங் அப்படி போகும் பொழுது புல் துறை உடைகளை அணிந்து சென்றலாம். அல்லது நுழம்பு பாதுகாப்பு மருந்து டீத் அல்லது ஏதாவது பாதுகாப்பு திரவங்களை இந்த காய்கள் அல்லாது வலி தெரியும் பாகங்களுக்கு பூசிக்கொள்ளலாம். அப்போ நுழம்பு கடிகளிலிருந்து பாதுகாப்பு, அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி இதற்கு தடுப்பூசிகள் இருக்கின்றன. உலகளாவிய ரீதியில் 7 வகையான தடுப்பு மருந்துகள் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் பொறுத்தவரை 2 பாவனையில் உள்ளது. இது வந்து நாங்கள் நார்மலாக சில ஜிபி கிளினிக் ட்ரபல் வேக்சின் செய்கின்ற ஜிபி கிளினிக்ஸ் இதில் பாவனையில் இருக்கின்றது. ஏற்கனவே தென்கிழக்காசிய நாடுகளுக்கு 1 மாதங்களுக்கு மேல பயணம் செய்வார்கள், அல்லது இந்த ரிஸ்க் ஆனவர்கள், அதாவது வெட்டினர்ஸ் அல்லது பிக் ஃபார்ம்ஸ் வேலை செய்கிறவர்கள், அல்லது என்டமாலஜிஸ்ட், அதாவது நுழம்புகளுடன் வேலை செய்வார்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த வேக்சின் வழங்கப்படுகின்றது. ஆனால் பொதுவாக ட்ராவல் வேக்சினாக தான் இருந்தது. அவர்கள் இது பே பண்ணித்தான் இதை எடுத்துக்கொள்வார்கள். கிட்டத்தட்ட $300 இருந்து $350 வரையும் அது கோஸ்ட் பண்ணும். அடுத்தது சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசாங்கம் அல்லது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இந்த சர்வைலன்ஸ், இந்த பிக், இது இந்த நான் சொன்ன மாதிரி இந்த காரணி வந்து பெருகுன்றது வந்து பன்றிகளில் தான். ஸோ அந்த பன்றிகள் அதில் சர்வைலன்ஸ் மானிட்டர் பண்ணி கொண்டு இருப்பாங்க. பன்றிகள் அல்லது ஓட்ட பேர்ஸ் சில பேர் சொல்லுகிறாக கிருஷ்ணா சொன்ன மாதிரி காலநிலை மாற்றத்தால் உழம்பு பெருக்கம் அதிகரித்தபடியால், அல்லது சில பேர்ட்ஸ் வந்து இந்த பட்டன் வந்து வேறுபட்டபடியாலும் இந்த பரவல் கிழக்கு பகுதிகளை நோக்கி நகர்ந்திருக்கலாம் என்று கருதுகிறாங்க. ஆகவே அதுக்குரிய சர்வைலன்ஸ் சிஸ்டம் வந்து மானிட்டர் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்படி சர்வைலன்ஸ் செய்யும் பொழுது, அப்படி பன்றிகளுக்கு வரும்பொழுது அந்த பன்றிகளை அதை ஐசோலேட் பண்ணுற மாதிரி, இப்போ கோவிட் நடந்திருக்கு மனிதர்களுக்கு நடப்பது போல அதையும் ஐசோலேட் பண்ணி வைத்திருப்பார். ஆகவே இதுதான் பொதுவான தடுப்பு முறைகளாக இருக்கின்றது.
ஒருவருக்கு ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் தொற்று ஏற்பட்டதற்கான அறிகுறி தெரிந்தவுடன் உடனே அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டுமா?
உடனே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் 99% அது ஒரு பெரிய பாரதூரமான விளைவை கொடுக்காது. ஆனா அதுக்கான சிம்டம்ஸ்கள், அறிகுறிகள் கடுமையாக இருந்தால் கட்டாயம் மருத்துவ ஆலோசனையை ஈடுபாட செய்ய வேண்டும். சரியான சிம்டம்ஸ்களுக்கு அறிகுறி வந்து சரியான கடுமையான காய்ச்சல், சரியான தலையிடி, அதாவது இதுகள் வந்து மூளையோட சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ்களாக இருக்கும். கூட திருப்பி திருப்பி வாமிட் பண்ணுவார்கள், அதாவது சக்தி எடுப்பார்கள். மெட்டும்படி சில பேருக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ஃபிட்ஸ் வரலாம், அல்லாட்டி சில பேருக்கு நினைவிழந்து போகலாம், கோமா ஸ்டேஜுக்கு போகலாம். இப்படியான சிம்டம்ஸ் இருக்கிற ஆக்கள் தான் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். சென்றாலும் இதுக்கு மருந்துகள் வந்து இப்படியான சிம்டம்ஸ்களை நாங்கள் மருந்து கொடுப்போம் ஒழிய அதுக்குண்டு, அந்த வைரஸுக்குண்டு ஒரு மருந்து கொடுப்பதில்லை.
கோவிட் போன்று இந்த ஜப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் வைரஸ் தொற்று பேண்டமிக் பெருந்தொற்றாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
ஒரு நாளும் இல்லை. இது பேண்டமிக்கா மாறுறதுக்கு ஒரு நாளும் பேண்டமிக்கா வர, ஏனென்றா ஒரு ஒரு மனிதனிலிருந்து இது இன்னொரு மனிதனுக்கு பரவுறதுக்கு சாத்தியமே இல்லை. இந்தபடியால் இது ஒரு நாளும் ஒரு பேண்டமிக்கா வர்றதுக்கு இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை.
கிருஷ்ணா சொன்ன மாதிரி இது பேண்டமிக்கா வருவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. இரண்டாவது ஹியூமன் வந்து என் கோஸ்டாக இருப்பதால் மற்றது நம்பரும் அந்த அளவுக்கு கூடும் என்று ஆயிரக்கணக்கான அளவில் வரும் என்பதற்கும் இல்லை. பாதுகாப்பாக இருக்க வேண்டிய நாளை சொல்ல வேண்டும் என்றால் அந்த பிக் ஃபார்ம்ஸ் அதை சுற்றி வாழ்கின்றவர்கள் அதாவது குடும்பங்கள் அல்லது மொஸ்கிட்டோவுடன் வாழ்வோம் அல்லது காய்க்கிங் ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டி போகிறவங்க அல்லது வெளிநாடுகளுக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இது போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள். ஆகவே இந்த வேக்சினும் நான் அதை சொல்ல மறந்து விட்டேன் முதல் வேக்சினும் எல்லாரும் போட வேண்டிய தேவை இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது கூடுதலாக இந்த பிக் ஃபார்ம்ஸ் அப்படியானவர்கள் அந்த குடும்பங்களுக்கு தான் அதை கொடுக்க இருக்கிறார்கள். அதாவது அந்த மொஸ்கிட்டோவோட வேலை செய்கின்றவர்கள் அப்படியானவர்களுக்கு தான் அந்த வேக்சின் கூடுதலாக தேவைப்படும். அந்த ட்ராவல் வேக்சின் நீங்கள் அது ஏற்கனவே இருக்கின்றது கணக்கு முந்தைய போடுகின்றவர்கள் அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு மாதங்களுக்கு மேலாக அந்த கிராமப்புறங்கள் அந்த நாடுகளிலும் பொதுவாக கிராமப்புறங்களில் ஒரு மாதத்துக்கு மேலாக தங்க வேண்டியிருந்தால் அந்த வேக்சினை போடுறது.
மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணா. டாக்டர் ராஜேஷ் கண்ணன் உங்கள் இருவருக்கும் மிகவும் நன்றி. மிக தெளிவாக விளங்கப்படுத்தி இருந்தீர்கள். நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம்.
நன்றி வணக்கம் செல்வி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.